நீங்கள் SPS தமிழோடு இணைந்துள்ளீர்கள். sps.com.au/tamil எனும் இணையத்தின் மூலம் மேலும் பல சிறப்பான நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்கலாம்.
அமெரிக்க பங்கு சந்தையில் ஒரு காலத்தில் கோலோச்சியவர் ராஜ் ராஜரத்னம் அவர்கள். இலங்கையில் பிறந்து இந்தியாவிலும் இங்கிலாந்திலும் கல்வி பயின்ற இவர் அமெரிக்காவில் மேற்படிப்பை முடித்து கொண்டு தனது சொந்த நிறுவனத்தை ஆரம்பித்து முதல் 400 பணக்காரர்களில் ஒருவர் என்ற பெயரை ஒரு காலத்தில் பெற்றிருக்கிறார். பங்குச்சந்தையில் முறைகேடாக தரவுகளை பெற்று ஆதாயம் ஈட்டியதாக குற்றம் சாட்டப்பட்ட இவர் சிறை தண்டனை அனுபவித்து இப்பொழுது விடுதலையாகியுள்ளார். அவரது வழக்கு குறித்தும் அனுபவங்கள் குறித்தும் இம்மோடு மனம் திறந்து உரையாடுகிறார். இந்த உரையாடலின் முதல் பாகம் இது. வணக்கம் திரு ராஜ் ராஜரத்னம்.
வணக்கம்.
நீங்கள் இலங்கையில் பிறந்திருக்கிறீர்கள். சிறு வயதிலே கல்வி கற்பதற்காக இந்தியாவிற்கு சென்று மேற்படிப்பை இங்கிலாந்திலும் பின்னர் அமெரிக்காவிலும் கற்றுவிட்டு சில நிறுவனங்களில் வேலை புரிந்திருந்தாலும் பின்னர் நீங்களாக ஒரு பங்குச்சந்தை வணிக நிறுவனம் ஒன்றை நிறுவி அமெரிக்காவில் மிகவும் பணம் படைத்தவர்கள் என்ற ஃபோர்ப்ஸ் நிறுவனத்தின் பட்டியலில் முதல் 400 பேரில் ஒருவராக ஒரு காலத்தில் விளங்கியிருக்கிறீர்கள். ஆனால் பங்குச்சந்தையிலே சில முறைகேடுகளில் நீங்கள் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்பட்டு சிறை சென்று இப்பொழுது மீண்டிருக்கிறீர்கள். அதை பற்றி விரிவாக பேசுவோம். அதற்கு முன்னர் இலங்கையிலே உங்கள் சிறுவயது குறித்த நினைவுகள், உங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்கிறது என்பதை எமது நேயர்களுடன் பகிர்ந்து கொள்வீர்களா? அதனுடன் ஆரம்பிப்போம்.
நான் சந்தோஷமா யோசிக்கிறேன். இலங்கையில 9 வயசு வரைக்கும் நான் இருந்தேன். கணக்கு கிரிக்கெட் விளையாடி பீச்சுக்கு போய் எங்கட கிராண்ட் பேரண்ட்ஸோட யாப்பானத்துக்கு போய் விசிட் பண்ணி ஒரு நல்ல மெமரிஸ் இருக்குது எனக்கு.
சிறு வயதிலேயே உங்களது கல்வியை தொடர்வதற்காக இந்தியாவில் ஒரு விடுதியில் தங்கி கல்வி கற்பதற்காக உங்களது பெற்றோர் உங்களை அனுப்பியிருக்கிறார்கள். இந்த விடுதி வாழ்க்கை தான் உங்களுக்கு பிற்காலத்தில் மிகவும் உதவியாக இருந்தது. அந்த அனுபவம் தான் உங்களுக்கு மனத்திடத்தை கொடுத்தது என்று கூறியிருக்கிறீர்கள். இந்த விடுதி வாழ்க்கை குறித்த உங்களது அனுபவங்களை எமது நேயர்களுடன் பகிர்ந்து கொள்வீர்களா?
நான் இந்தியாவுக்கு போர்டிங் ஸ்கூலுக்கு போனேன் 11 வயசுல. அங்க தனியா வாழ்ந்து அப்பா அம்மாண்ட வீட்டுக்கு வரையில ஈவினிங்ல எல்லா விஷயமும் நான் யோசிச்சு டிசிஷன் எடுத்தேன். நாங்க வெரி ரெஜிமெண்டடா வாழ்ந்தனாங்க. ஒவ்வொரு நாளும் 5:30 காலத்துல எழும்பி படிச்சு பிரேக்ஃபாஸ்ட் ஒரு 8 போய் லஞ்ச் செட் டைமுக்கு இருக்கும். ஈவினிங்ல இதை கிரிக்கெட் ஹாக்கி விளையாடி சேர்ந்து ஒரு படிச்சு போட்டு 10 நாங்க படுக்க போறோம் நாங்கள். ஸோ அந்த ஒவ்வொரு நிமிஷமும் ஒரு ஆர்டர் இருந்தது.
அங்கே நீங்கள் கற்றுக்கொண்ட ஒழுக்கம் கட்டுப்பாடு தான் பின்னர் உங்களுக்கு உங்கள் பங்குச்சந்தை தொழில்துறையில் மிகவும் உதவியாக இருந்தது என்று ஒரு நேர்காணலிலே கூறியிருக்கிறீர்கள். அதை சற்று விரிவாக மத நேர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள்.
வெரி மச். இது என்னென்றால் இந்த பங்கு பிஸ்னஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ண ஒரு டிசிப்ளின் இருக்கணும். நான் இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கல ஒவ்வொரு நாளும் காலையில எழும்பி ஒரு 1 ஆஸ்திரேலியாலேயோ சிங்கப்பூர்லேயோ ஹாங்காங்லேயோ டோக்கியோலேயோ லண்டன்ல என்ன மார்க்கெட்ஸ் நடக்குது என்று படிச்சு இந்து வேலைக்கு ஒரு செட் டைம்ல போய் மீட்டிங்ஸ் எல்லாம் வச்சு வெரி டிசிப்ளின்டா இருந்தேன். அதுதான் ஐ திங்க் வாஸ் கான்ட்ரிபியூட்டிங் டு மை சக்சஸ்.
உங்களது பங்குச்சந்தை தொழில்துறையை பற்றி விரிவாக பேசுவோம். அதற்கு முன்னர் இளவயது பற்றி பேசும்போது நீங்கள் இந்தியாவிலே கற்றுவிட்டு இங்கிலாந்து சென்று அங்கே பொறியாளராக ஒரு இன்ஜினியராக பல்கலைக்கழகத்திலே பட்டம் பெற்றிருக்கிறீர்கள். ஆனால் நீங்கள் ஒரு நாளும் பொறியாளராக கடமையாற்றியதில்லை.
இன்ஜினியரிங் படிச்சு போட்டு அமெரிக்காவுக்கு வந்தேன் MBA படிக்க. MBA என்ற மேஜர் ஃபைனான்ஸ். MBA படிச்சு போட்டு ஃபைனான்சியல் வேர்ல்ட்ல நான் வேலை செய்தேன்.
ஒரு பொறியாளராகவும் பயிற்சி பெற்று பின்னர் நிதித்துறையிலே பயிற்சி பெற்ற நீங்கள் சேஸ் மேன்ஹாட்டன் என்ற ஒரு வங்கியிலே பெரிய வங்கியிலே தான் முதல் தடவையாக பங்குச்சந்தை தொழில்துறைக்கு அறிமுகமாக இருக்கிறீர்கள். இந்த பின்னணி உங்களுக்கு பங்குச்சந்தையில் உதவியது என்று கூறுவீர்களா?
ஓ, அது என்றால் சேஸ் மேன்ஹாட்டன் பேங்க்ல நான் டெக்னாலஜி கம்பெனிஸ் ஃபாலோ பண்ணினேன். இந்த இன்ஜினியரிங் பேக்ரவுண்ட் அதுக்கு பெரிய பெனிஃபிஷியல்.
அதைத் தொடர்ந்து நீங்கள் நீடமன் கம்பெனி என்ற ஒரு நிதி நிறுவனத்தில் இணைந்து மிக இளைய வயதில் 34 வயதிலே அந்த நிறுவனத்தின் தலைவராகவும் வளர்ச்சி கண்டிருக்கிறீர்கள். இந்த வளர்ச்சிக்கு முக்கிய காரணம் என்று எதை கூறுவீர்கள் ராஜ் ராஜரத்னம்?
டிசிப்ளின் அண்ட் ஹார்ட் ஒர்க். நான் ஒரு வீக்ல 5 நாள் வேலை செய்யல, சாட்டர்டேயும் வேலை செய்தான். சரியா ஹார்டா ஒர்க் பண்ணி எனக்கு ப்ரொமோஷன்ஸ் வந்தது. ஒவ்வொரு 2 இயர்ஸும் நீடம் என்ன ப்ரொமோட் பண்ணி 1992 பிரசிடண்டா வந்தனர்.
அந்த நிறுவனத்தில் பணியாற்றும் போதே நீங்கள் பங்கு சந்தையில் ஒரு சிறப்பான முதலீட்டு திட்டம் என்று கூறலாம், ஹெஜ் ஃபண்ட்ஸ் என்ற வகையில் முதலீட்டு நிறுவனம் ஒன்றை ஆரம்பித்திருக்கிறீர்கள். அதைத் தொடர்ந்து நீங்கள் கேலியன் என்ற உங்களது நிதி முதலீட்டு நிறுவனத்தை ஆரம்பித்திருக்கிறீர்கள். கேலியன் என்ற நிறுவனம் ஹெஜ் ஃபண்ட்ஸ் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு தனி வகை முதலீட்டு கணக்குகளை ஆரம்பித்திருக்கிறீர்கள். இந்த ஹெஜ் ஃபண்ட்ஸ் என்றால் என்ன? பங்கு சந்தை பற்றி பலருக்கும் அறிவிருக்கலாம். அதிலே பலருக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் என்ற நிதி கணக்குகள் ஓரளவு பரிச்சயம் இருக்கலாம். ஆனால் ஹெஜ் ஃபண்ட்ஸ் என்பது நமக்கு மிகவும் பரிச்சயம் இல்லாத ஒரு நிதி முதலீட்டு முறை. அதை பற்றி சற்று விரிவாக கூறுங்கள்.
மியூச்சுவல் ஃபண்ட்ஸுக்கு எல்லாரும் இன்வெஸ்ட் பண்ணலாம், மக்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஒரு $100 ஆன்வர்ட்ஸ் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஹெட் ஃபண்டுக்கு இன்வெஸ்ட் பண்ண நீங்கள் காட்டணும் நெட்ஒர்த் ஆஃப் அட்லீஸ்ட் 2 to 5 million. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பங்கு ஷேர்ஸ் வாங்கலாம், ஆனால் அந்த ஷேர்ஸ் கீழே போனா அதை ஷார்ட் பண்ண இயலாது,
விரைவில் விற்க முடியாது.
ஓ, ஹெட் ஃபண்ட்ஸுக்கு பங்கு ஷேர்ஸ் வாங்கலாம், ஆனால் நாங்கள் அனலைஸ் பண்ணிக்கல ஒரு கம்பெனி நல்லா செய்யலை என்று கன்க்ளூஷன் வந்துண்டா அந்த ஷேர்ஸை ஷார்ட் பண்ணலாம். அதண்டா நீங்கள் பெட் பண்ணலாம் அந்த ஷேர்ஸ் $10 இருந்து $3 போகும் என்று. ஸோ 2 directionலையும் இன்வெஸ்ட் பண்ணலாம்.
அப்படி என்றால் இந்த ஹெஜ் ஃபண்ட்ஸ் என்ற நிதி முதலீட்டில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கு முக்கியமாக என்ன தேவை?
முக்கியமாக வெரி ஸ்ட்ராங் அனலிட்டிக்கல் கேப்பபிலிட்டிஸ். அதண்டா கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ண முதல் கணக்கு வேலை செய்யணும். அது ஆனுவல் ரிப்போர்ட்ஸ், கம்பெனி மேனேஜ்மெண்ட்டை போய் மீட் பண்ணி அவையோட சப்ளையர்ஸோட கதைச்சு அவையோட கஸ்டமர்ஸோட கதைச்சு சரியான கணக்கு அனாலிசிஸ் செய்யணும். அதுக்கு பிறகு தான் இன்வெஸ்ட் பண்ணுறது.
அதற்கு நீங்கள் முதலீடு செய்கின்ற நிறுவனங்கள் குறித்த தரவுகள், நிதி நிலைமை குறித்த தகவல்கள், எதிர்காலத்தில் என்ன செய்ய திட்டமிட்டிருக்கிறார்கள் என்பன எல்லாம் ஹெஜ் ஃபண்ட்ஸ் என்ற நிதி முதலீட்டு திட்டங்களை நடத்துபவர்களுக்கு மிகவும் அவசியமானது இல்லையா?
ஓ, தேவை. அதுதான் எங்களோட கம்பெனியில் நாங்கள் 35 analysts வேலை செய்தேவர். அவைகளுக்கு நான் ஒரு $40 million US dollars இன்வெஸ்ட் பண்ண, அவையோட சம்பளமும் அவையோட எக்ஸ்பென்சஸும் ஒரு வருஷத்துக்கு $40 million என்ற எக்ஸ்பென்சஸ்.
அதாவது அவர்கள் இந்த தரவுகளை சேகரித்து ஆவணப்படுத்தி அட்டவணைப்படுத்தி ஆராய்ந்து ஒவ்வொரு நிறுவனம் குறித்த தமது ஆய்வை பூர்த்தி செய்தால் தான் நீங்கள் எந்த நிறுவனத்திலே முதலீடு செய்வது என்பதை முடிவெடுக்க முடியும் இல்லையா?
அப்படிதான். அவையில் இந்த கம்பெனிஸை போய் மீட் பண்ணி எனக்கு ஒரு ரிப்போர்ட் எழுதுவினோம். அந்த ரிப்போர்ட்டை எனக்கு ப்ரெசென்ட் பண்ணி நான் அதை வாசித்து அதை பற்றி யோசித்து நான் டிட்டர்மின் பண்ணுவேன் அந்த ஸ்டாக்கை வாங்க வேணுமா இல்லாட்டி வாங்க இல்லை என்று. கம்பெனியை அனலைஸ் பண்ண முக்கியம்.
ஆகவே இதில் சம்பந்தப்பட்ட கேள்வி என்னவென்றால், நிறுவனங்களின் தரவுகளையும் தகவல்களையும் ஆராய்வதன் மூலம்தான் உங்களது தொழிலை நீங்கள் செய்ய முடியும். ஆனால் நிறுவனங்களின் தனிப்பட்ட தரவுகளை தகாத முறையிலே நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள் என்று கூறி இன்சைடர் ட்ரேடிங் என்ற ஒரு குற்றச்சாட்டில் நீங்கள் கைது செய்யப்பட்டீர்கள். அமெரிக்க அரசை பொறுத்தவரையில் இது எந்த வகையில் நியாயமானதாக பார்க்கப்படுகிறது? அதாவது உங்களுக்கு இந்த தரவுகள் இல்லாமல் உங்களது தொழிலை செய்ய முடியாது, ஆனால் இந்த தரவுகளை நீங்கள் பெற்ற விதம் தவறானது என்றுதான் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். அதை அவர்களால் நிரூபிக்க முடிந்ததா?
அதுதான் சார்ஜஸ். ஆனால் அவையில் ஒரு கம்பெனி எக்ஸிகியூட்டிவும் எனக்கு ஒன்றும் சொல்ல, நான் கதைச்சது அதர் ஹெச் ஃபண்ட் மேனேஜர்ஸோட அந்த டெலிஃபோன் கால்ஸை கவனமாக அனலைஸ் பண்ணினால் அதில் ஒரு இன்சைட் இன்ஃபர்மேஷனும் நாங்கள் கதைக்கல. எங்களோட டிஃபென்ஸ் லாயர்ஸ் காட்டிக்கணும், எங்களோட டிஸ்கஷன்ஸ் எல்லாம் இதை பேப்பர்லேயோ டிவிலேயோ அனலிஸ்ட் ரிப்போர்ட்ஸில் இருந்தது. ஆனால் ப்ராப்ளம் என்னென்னா அந்த ஜூரிக்கு 12 people ஜூரியில் அவைகளுக்கு ஃபினான்சியல் பேக்ரவுண்டே இல்லை. ஸோ அவைகளுக்கு இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண இல்லையா. இதோட ரெண்டு கோஆப்ரேட்டிங் விட்னஸஸ் அவையில் செய்த குற்றத்தை மறைக்க எனக்க பொய்கள் சொல்லி ஜூரியை மாத்திருந்தார்.
நேர்களே, இது SBS தமிழ். ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. அதில் நாம் சந்தித்து உரையாடி கொண்டிருப்பவர், அமெரிக்க பங்குச்சந்தையில் சில முறைகேடான நடவடிக்கைகளில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்பட்டு சிறை சென்று மீண்டிருக்கும் திரு ராஜ் ராஜரத்னம் அவர்கள். நீங்கள் கூறுகின்ற இந்த ஜூரி என்கிற நீதிமன்றத்தில் உண்மைகளை பற்றி கேட்டறிந்து ஒருவர் குற்றவாளியா நிரபராதியா என்பதை முடிவு செய்யும் பொதுமக்கள் சார்ந்த குழு, இதை தேர்ந்தெடுப்பதில் உங்களுக்கு, அதாவது குற்றம் சுமத்தப்பட்டவருக்கும் அதிலே பங்கு இருக்கிறது அல்லவா, யாரை தெரிவு செய்வது யாரை விடுவது என்று. அப்படி என்றால் நீங்கள் ஏன் நிதித்துறை குறித்த எந்த அறிவும் இல்லாதவர்களை இந்த ஜூரி என்ற குழுவிலே சேர்த்து கொள்ள அனுமதித்தீர்கள்?
ஜூரி செலெக்ஷன்ல the prosecutor and the defense lawyers have to agree. அந்த ஜூரி பூலில் நாங்க பங்கு செய்தில பேக்ரவுண்ட் இருக்க பர்சன் அக்ரி பண்ணினா the prosecutors will object. So அதுதான் அந்த ஜூரிக்கு ஷேர் பிசினஸ் பற்றி அவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை.
அதே போல் உங்களுக்கு எதிராக சாட்சி வழங்கியவர்களை எடுத்துக்கொண்டால், அமெரிக்க அரசுக்காக வாதாடியவர்கள் prosecutors முதலிலே ரூமி கான் என்பவர் சாட்சி அளிப்பார் என்று கூறியிருந்தார்கள். ஆனால் ரூமி கான் என்பவர் அவரே பல குற்றங்களை செய்திருந்ததனால் அவரை நீதிமன்றத்தில் கொண்டு வந்து சாட்சியாக நிறுத்தவில்லை.
ரூமி கான் அக்யூசேஷன்ஸ்ல பேஸ் பண்ணி இந்த கேஸ ஆரம்பிச்சுதான். ஆனால் ரூமி கானை பற்றி அவையில் கவர்மெண்ட் இன்டர்வியூ பண்ணிக்கல, பொய்ய சொன்னபடியா ரூமி கானை நீதிமன்றத்தில் கொண்டு வரையில. ரூமி கான் சொல்ல பொய்யலை பேஸ் பண்ணி எங்கட கம்பெனியில 25 பேரை இன்டர்வியூ பண்ணிச்சுனான். அதுல ஒரு பேரும் உண்டு கேலியன்ல ஒரு பிளேயரும் செய்யல என்று அந்த ஓத் சொன்னிச்சுனான். ஆனால் டிஸ்ட்ரிக்ட் அட்டர்னி பேப்பர்ல எல்லாம் போட்டு என்ன வீட்டுக்கு வந்து அரெஸ்ட் பண்ணிக்கல. 50 கேமராமேன் இருந்துச்சுனா பிகாஸ் ஆஃப் த மீடியா கவரேஜ் he couldn't drop the case.
ஆஸ்திரேலிய சட்டத்தில் இருப்பதை போலவே அமெரிக்காவிலும் ஒருவரது குற்றம் நிரூபிக்கப்படும் வரை அவர் நிரபராதி என்றுதானே பார்க்கப்படுவார். ஆனால் நீங்கள் கூறுகிறீர்கள், அரச வழக்குரைஞர் உங்கள் மேல் குற்றம் சுமத்தி உங்களை விசாரணைக்கு அழைத்து செல்ல வரும்போது குற்றவாளி என்ற ஒரு பிம்பத்தை தான் ஊடகங்களுக்கு கொடுத்திருக்கிறார் என்று.
இவர் ஒரு டிஸ்ட்ரிக்ட் அட்டர்னியா வந்தவர் 2 months before my arrest. ஒரு இந்தியக்காரன் பிரீத் பராரா. அவர் பெரிய அம்பிஷியஸ் பர்சன். ஸோ பேப்பர்லேயும் டிவிலேயும் எல்லா மீடியா ஜேர்னலிஸ்டையும் இன்வைட் பண்ணி இது ஒரு பெரிய புகழான கேஸ் என்று சொன்னார். இதை அனலைஸ் பண்ணினாண்டா அவையிருந்த சார்ஜஸ் 0.01% ஆஃப் மை ட்ரேட்ஸ் ஓவர் 5-year பீரியட். அதாண்டா 5 வருஷத்தில் ஒவ்வொரு ட்ரேடையும் அனலைஸ் பண்ணி அதில் 0.01% வாஸ் குவஸ்டனபிள்.
அதாவது 5 வருடங்களில் நடந்த நிதி முதலீட்டு நடவடிக்கைகளில் 1000 கேள்விக்குறியானவை என்று குற்றம் சாட்டியிருக்கிறார்கள்.
கரெக்ட்.
அப்படி என்றால்
நார்மலி இப்படி இருந்தா கேஸை ஆரம்பிக்க மாட்டேன். கேஸை ஆரம்பித்தா அவையில் எங்களை கூப்பிட்டு லாயரையும் கூப்பிட்டு கதைக்க வரவினம். இவர் அந்த புகழ் வேணுமென்றபடியா 10 FBI பீப்புள வெப்பன்ஸ் கன்ஸோட அனுப்பிங்க. அந்த நாள் அந்த ஈவினிங் நான் லண்டனுக்கு போக ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். இவர்த கதை என்னென்னா நான் லண்டனுக்கு எஸ்கேப் பண்ணுறேன் என்று ஒரு கதை போட்டேன். அது என்னென்னா நான் எங்கள் லண்டன் பேஸ்ட் இன்வெஸ்டர்ஸை போய் மீட் பண்ணி ஒரு ஸ்ரீலங்கா ஃபண்டை ஸ்டார்ட் பண்ண நோக்கம் இருந்தது. ஸோ லண்டனுக்கு போய் அதுலேருந்து சுவிட்சர்லேண்டுக்கு போய் சுவிட்சர்லேண்டில் மை வைஃப் வாஸ் கோயிங் டு மீட் மீ.
சுவிட்சர்லாந்தில் தான் உங்களது மனைவியை உங்களை திருமணம் செய்து கொள்வாரா என்று நீங்கள் பல வருடங்களுக்கு முன் கேட்டிருக்கிறீர்கள்.
October 22nd நான் சுவிட்சர்லாந்துக்கு போக பிளான் பண்ணேன். அது என் மனைவியின் 50th பர்த்டே. நாங்கள் சுவிட்சர்லாந்தில் போய் ஒரு 2-3 வெக்கேஷன் பண்ணி போட்டு வரதான் பிளான் பண்ணியிருந்தான்.
நீங்கள் குறிப்பிட்ட இந்த பிரீத் பராரா என்ற அமெரிக்க அரச வழக்குரைஞர், நியூயார்க் மாநில அரச வழக்குரைஞர், அதிகப்படியாக இந்திய மற்றும் தெற்காசியாவிலிருந்து வந்தவர்களை குறிவைத்து குற்றம் சுமத்தி வழக்கு தொடர்ந்திருக்கிறார் என்று பல ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். ஆனால் அப்படி குற்றம் சாட்டப்பட்டவர்கள் பலர் தமது குற்றத்தை ஒப்புக்கொண்டு தண்டனை காலத்தை குறைத்திருக்கிறார்கள் அல்லது தண்டனைகளிலிருந்து தப்பி இருக்கிறார்கள். ஆனால் நீங்கள் அப்படி செய்யவில்லை, அது ஏன்?
இது என்னென்ன சஞ்சய், அரெஸ்ட் பண்ணிக்கல உங்களுக்கு மூன்று ஆப்ஷன் இருக்குது. ஆப்ஷன் ஒன், தாங்கள் செய்யாட்டியும் கில்டி ப்ளீ கொடுக்கிறது. அது என்னண்டா கில்டி என்று சொன்னா உங்களோட தண்டனை குறைச்சி தருவிடும். ஆப்ஷன் நம்பர் டூ, நீங்க கில்டி என்று சொல்லாம இதை ஃபைட் பண்றது. அது செய்ய எக்ஸ்பென்சஸ் வெரி ஹை. ஆல்சோ கோர்ட்டுக்கு போய் லூஸ் பண்ணினால் உங்களோட தண்டனை வெரி ஹை. ஆப்ஷன் நம்பர் த்ரீ, கவர்மெண்ட்டோட கோஆப்ரேட் பண்ணி ஒவ்வொரு ஆக்களை பிடிச்சு பொய் சொல்லியோ உண்மை சொல்லி பிடிச்சு கொடுத்தா பிரிசனுக்கு சிறைக்கு போக சான்ஸ் இல்லை.
குறைஞ்ச தண்டனை கொடுத்தேன்,
குறைஞ்சிருக்கு. ஸோ 97% அதண்டா 97% ஆப்ஷன் த்ரீ ஓ ஆப்ஷன் ஒன் எடுக்கிறது, அதண்டா பிளீட் கில்டி ஓ பாயிண்ட் ஃபிங்கர்ஸ் அட் அதர்ஸ். நான் ஒரு குறையும் செய்யல என்றபடியா இதை போராட தயாராயிருந்தேன்.
உங்களுக்கு எதிரான வழக்கு நீதிமன்றத்திலே பல வருடங்கள் விவாதிக்கப்பட்டது. உங்களுக்கு எதிராக சாட்சி கூறிய பலர் சில வருடங்களின் பின் அதே நீதிமன்றத்தில் தாம் பொய் சாட்சி கூறியதாக ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். இது இப்பொழுதுதான் வெளியே தெரிய வருகிறது. ஆனால் நீதிமன்றத்தில் நீங்கள் இருக்கும் போது இப்படி சாட்சிகள் பொய் சொல்லும் போது உங்களுக்கு எப்படி இருந்தது?
எனக்கு முதல் நம்பல இப்படி சொல்லி அதுக்கு பிறகு கொஞ்சம் கோபம் வந்தது. அவேந்த வாழ்க்கையை காப்பாற்ற என்னை பற்றி பொய் சொன்னவர். ஆனால் அவைகளுக்கு 2 வருஷம் ப்ரொபேஷன் கொடுத்தவர். அதேண்டா 2 வருஷத்துக்கு அவைகள் சூப்பர்வைஸ் பண்ணி ஒன்ஸ் அ மந்த் கோர்ட்ல போய் சிக்னேச்சர் போட்டுட்டு தங்கள் உத்தியோக வாழ்க்கையை வளரலாம். அந்த 2 இயர்ஸ் முடிஞ்ச பிறகு அவைகள் 2 பேரும் சொல்லிச்சினம் தாங்கள் சொல்ல கதை பொய் என்று.
அதிலே இருவர் உங்களுடன் அல்லது உங்கள் குடும்பத்துடன் மிகவும் நெருக்கமாக ஒரு காலகட்டத்தில் மிகவும் நெருக்கமாக பழகியவர்கள்.
இன்னும் அவையில் என்ற பெஸ்ட் 10 or 15 ஃப்ரெண்ட்ஸ்ல அவையில் அந்த லெவல்ல இருக்கல. ஆனா இவர் 2 பேரும் நான் அமெரிக்கால வந்து MBA சேர்க்கல அவையில் என்ற கிளாஸ்மேட்ஸ். அவையில் என்ன கால் பண்ணினா நான் போனை ஆன்சர் பண்ணுவேன். அதுல ஒருவர் ரஜீவ் கோயல் என்ற பர்சன் எனக்கு ஒரு நாள் கூப்பிட்டு அவையில அப்பா ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறார், அபார்ட்மெண்ட் பாம்பேல லூஸ் பண்ண போறார், காசு அனுப்பலாம் கேட்கல. நான் ஓகே என்று அவருக்கு காசு அனுப்பினான்,
5 லட்சம்
5 லட்சம் டாலர்ல. அது நான் ஐ ஃபவுண்ட் அவுட் எல்லாம் சொன்னது போய் அந்த 5 லட்சத்தை எடுத்து அவர்கிட்ட கலிபோர்னியா வீட்டுல புது ரெனோவேஷன் கட்டி ஜெர்மனிக்கு போய் ஒரு BMW வாங்கி பிராண்ட் நியூ. எனக்கு அது ஒன்றும் தெரியல. அவர் கூப்பிடைக்கல எந்த அப்பாவும் அம்மாவும் நியூயார்க்ல என்னோட தான் இருந்தவர். ஸோ எனக்கு அந்த மனம் கொஞ்சம் கலங்கிச்சு. இப்படி அவர்கிட்ட ஃபாதர் தன்னோட வீடை லூஸ் பண்ண போறாரு, அதுதான் யோசிக்காம நான் காசை அனுப்பினேன்.
இதை பற்றி வழக்கு முடிந்த பின் அவரிடம் ஏதாவது கேட்டிருக்கீங்களா?
நான் கதைக்கல, அவரோட கதைக்கல.
கதைக்க விருப்பப்படவில்லையா?
வாழ்க்கையில நீங்க ஒரு மனுஷன் இப்படி துரோகியா செய்த பிறகு ஏன் கதைப்பான்?
2 பாகங்களாக பிரசுரமாகும் திரு ராஜ் ராஜரத்னம் அவர்களுடனான உரையாடலின் 1st பாகம் கேட்டோம்.
இது போன்ற மேலும் பல நிகழ்ச்சிகளை கேட்க வேண்டுமா? ஆப்பிள் போட்காஸ்ட், கூகுள் போட்காஸ்ட், ஸ்பாட்டிஃபை என்று போட்காஸ்ட் கிடைக்கும் பல வழிகளில் நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.